මිළඟට රජීවන් ජයචන්ද්‍රමූර්ති ගරු මන්ත්‍රීතුමා විනාඩි 8ක කාලයක් ඔබතුමන්ට.
இன்றைய கௌரவ சபைக்கு தலைமையாகின்ற உறுப்பினர்களே, இன்றைய இறக்குமதி ஏற்றுமதி தொடர்பான சட்ட திருத்த விவாதத்திலே கலந்து கொண்டு உரையாற்றுவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இலங்கையிலே பல்வேறு சட்டங்கள் பல்வேறு அமைச்சுகளிலேயும் பல்வேறு துறைகளிலேயும் காணப்படுகின்றன. நீண்ட காலமாக இலங்கையிலே காணப்படுகின்ற சட்டங்கள் மாற்றத்துக்கு உட்படாமல் அது ஒரு பாரிய பிரச்சனையாக உருவெடுத்து வருகின்றது. ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுதுதான் அந்த சட்டத்திலே காணப்படுகின்ற பிரச்சனைகளும் அவருடைய போக்குகளும் விளங்குகின்றன. அந்த வகையிலேதான் இறக்குமதி ஏற்றுமதி சட்டத்தின் கீழே கொண்டுவரப்படுகின்ற விதிமுறை மாற்றங்கள் மட்டுமல்லாது நாட்டினுடைய பாதுகாப்பு, பொருளாதார ஸ்திரத்தன்மை, பேரிடர் முகாமைத்துவம் மற்றும் தேசிய மீள்கட்டமைப்பு தொடர்பாகவும் நாங்கள் பேச வேண்டியிருக்கின்றது. அண்மை காலங்களிலே இலங்கையிலே ஒரு வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு இலங்கை பேரிடர் ஒன்று ஏற்பட்டு பல அழிவுகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. அந்த அழிவுகளின் போது உலக நாடுகள் எல்லாரும் ஒன்று திரண்டு இலங்கைக்கு பல்வேறு உதவிகளை, பண ரீதியாகவும் சரி பொருட்கள் ரீதியாகவும் சரி, பல உதவிகளை முன்வந்தார்கள் வழங்கியிருக்கின்றால் இப்பொழுது அது வந்து கொண்டிருக்கின்றது. அவ்வாறு அனுப்பப்படுகின்ற அந்த பணத்தினையும் அந்த பொருட்களையும் சரியான முறையிலே நாங்கள் முகாமை செய்ய வேண்டிய நிலைப்பாடு காணப்படுகின்றது. கடந்த காலங்களிலே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டர் என்ற ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டு அதற்கூடத்தான் தற்போதும் அந்த நிவாரணப் பணிகள் செய்யப்பட்டு வருகின்றன. என்னை பொறுத்தவரை சொல்லணும்னு சொன்னால் அது ஒரு ஆரம்ப கட்டம் மட்டுமே அந்த அமைப்பாக காணப்படுகின்றது. அதிலே பல முக்கியமான சட்ட திருத்தங்கள் செய்ய வேண்டியிருக்கின்றது. அது முழுமையான மாற்றத்துக்கு உட்படுத்த வேண்டியிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த இலங்கைக்கு வருகின்ற ஏற்றுமதி செய்கின்ற இறக்குமதி செய்கின்ற பண்டங்கள் தொடர்பாக முழுமையான ஆற்றலை வெளிப்படுத்த முடியாத அமைப்பாக அது காணப்படுகின்றது. எனவேதான் நாங்கள் சட்ட திருத்தங்களிலே பல்வேறு மாற்றங்களை கொண்டு வருகின்றோம். இன்று இலங்கை நாட்டிலே வேர்வையா பார்த்தால் வெள்ளம், வறட்சி, அதே போன்று சூறாவளி, கால்நிலை மாற்றத்தால் உருவாகின்ற பேரிடர்கள் என தொடர்ச்சியான சவால்களை நாங்கள் எதிர்நோக்கி வருகின்றோம். அந்த சவால்களை நாங்கள் கையாள வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் மக்களுக்கு சரியான முறையிலே அந்த உதவிகளையும் அந்த பொருட்களையும் நாங்கள் கொண்டே சேர்க்க வேண்டும். ஒரு பொறுப்பான அரசாங்கம் என்ற வகையிலே மக்கள் அதைத்தான் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றார்கள். அந்த வகையிலே நாங்கள் இந்த இறக்குமதி ஏற்றுமதி சட்டத்தை நாங்கள் மறுசீரமைப்பு செய்கின்ற பொழுது அது மக்களுக்கு முழுமையான ஒரு உதவியாக, முழுமையான சட்ட திருத்தமாக அது மக்களுக்கு சென்றடையும். இப்ப இன்றைய சூழலில் இதன் கட்டமைப்பை சட்ட ரீதியாகவும் பொறிமுறை ரீதியாகவும் நாங்கள் பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. குறிப்பாக சொல்ல போனால் நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் சர்வீஸ் கவுன்சில், தேசிய பேரிடர் நிவாரண சேவை நிலையம் போன்றவற்றையும் நாங்கள் பலப்படுத்த வேண்டியிருக்கின்றது. இதற்கூடாக அரசாங்கத்தின் பல அமைச்சுக்கள், துறைகள், அரச நிறுவனங்கள் என்பவற்றை தேசிய ரீதியிலே இணைத்து இலங்கையிலே வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் சரியான முறையிலே அரசாங்கத்துடைய சேவைகளை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டியிருக்கின்றது. தற்போதைய நடைமுறையில் சட்டங்களுக்கு போதிய அதிகாரங்கள் காணப்படாமல் இருக்கின்றது. அதேபோன்று தீர்மானம் எடுப்பதிலே பல தாமதங்கள் காணப்படுகின்றன. பல இடங்களிலே நிர்வாக சிக்கல்களும் காணப்படுவதை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்றோம். வருகின்ற பொருட்களை சரியான முறையிலே நாங்கள் அனுப்ப முடியாமல் காணப்படுகின்றது. எனவேதான் சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர்களே, பேரிடர் காலங்களிலே உணவு, மருந்து பொருட்கள், மருத்துவ உபகரணங்கள், கட்டுமான பொருட்கள், எரிபொருட்கள் போன்ற அத்தியாவசிய பொருட்களை நாங்கள் உடனடியாக இந்த நாட்டுக்கு இறக்குமதி செய்ய வேண்டிய தேவை காணப்படுகின்றது. இறக்குமதி இறக்குமதி ஏற்றுமதி சட்டத்தின் கீழ் பேரிடர் காலத்திலே விரைவான அனுமதிகளை நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். அதேபோன்று இந்த பதுக்கல் மற்றும் லாப நோக்கிலே கொள்ளையடிக்கின்ற இந்த சில சுயநல கூட்டங்களை நாங்கள் தடுத்து நிறுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அதேபோன்று நிவாரண பொருட்களுக்கு நாங்கள் முன்னுரிமை வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்காகத்தான் இந்த சட்டங்களிலே நாங்கள் திருத்தங்களை கொண்டு வருகின்றோம். அது எதிர்காலத்திலே மேலும் சட்டங்களை நாங்கள் விரிவாக்கிக் கொண்டு இந்த மக்களுக்கு ஒரு பொறுப்பான அரசாங்கம் என்ற வகையிலே சிறந்த சேவையை நாங்கள் வழங்க இருக்கின்றோம். அதேபோன்றுதான் நாங்கள் இப்பொழுது கலைத்துக் கொண்டிருக்கின்றோம் ரீபில்ட் ஸ்ரீலங்கா என்று சொல்லி. இப்பொழுது கலைத்துக் கொண்டிருக்கிற நேரத்திலேயும் இலங்கையின் பல பாகங்கள் இந்த இயற்கை பேரிடராலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற கிழக்கு மாநிலத்திலே பல பகுதிகள் வெள்ளப்பெருக்காலே பாதிக்கப்பட்டிருக்கிறதை போன்று வடக்கு மாநிலத்திலேயும் வரலாற்றிலே காண முடியாத மழை வீழ்ச்சி ஒன்று ஏற்படுவதாக எதிர்கூறப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அது இன்றைய தினம் நாளைய தினம் நடக்கும் என்று சொல்கிறார்கள். இப்படி வருகின்ற பொழுது மக்கள் சொல்லா துன்பங்களை அனுபவித்து வருகின்றார்கள். குறிப்பாக நாட்டிலே பல இடங்களிலே பேரிடர்களுக்கு காரணம் சரியான முறையிலே அமைக்கப்படாதது, வடிகால் அமைப்புகள், அதே போன்று வீட்டு திட்டங்கள், வீடுகளை சரியான முறையில் அமைக்கப்படாத காரணமாக பல்வேறு இடர்கள் நிகழ்ந்து வருகின்றன. எனவே ரீபில் ஸ்ரீலங்கா என்று சொல்கின்ற பொழுது நாங்கள் கட்டிடங்களை மட்டும் மீள கட்டுவதாக அது கருத முடியாது. மாறாக நாங்கள் நிறுவனங்களை பல அரசு நிறுவனங்களை, தனியார் நிறுவனங்களை, மக்களுக்கு உதவுகின்ற நிறுவனங்களை நாங்கள் பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அதேபோன்று சட்ட அமைப்புகளை நாங்கள் வலுவாக மேம்படுத்தி எங்களது சேவைகளை மக்களுக்கு முன்னோக்கி செல்ல வேண்டிய தேவை இருக்குது. அதேபோன்று பொருளாதார கொள்கைகள் பேரிடர் முகாமைத்துவத்தோடு இணைத்து இந்த நாட்டை சரியான முறையிலே கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவேதான் இந்த பேரிடர் நேரங்களிலே இறக்குமதி ஏற்றுமதி முறைகள் சரியாக நடைபெறாமல் விழுகின்ற பொழுது அது பாதிப்படைகின்ற போது அந்த பாதிப்பு மக்களை சென்று அடைகின்றது. எனவே மக்களை அந்த பாதிப்பு சென்றடைகின்ற போது மக்கள் விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள். எனவே ஒரு பொறுப்பு அரசாங்கமாக நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த வகையிலேதான் இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே முன்னர் பேசிய நம்முடைய சகோதரி டாக்டர் கௌசல்யா ஆரியன் அவர்கள் சில விடயங்களை தெளிவுபடுத்தியிருந்தார். நான் யாழ்ப்பாணத்திலிருந்து பிரதிநிதித்துவப்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் வகையிலே நான் சில கருத்துக்களை நான் இங்கே முன்வைக்க விரும்புகின்றேன். அண்மை காலங்களிலே பாராளுமன்றம் என்றாலும் சரி, அது டிசிசி கூட்டமாக இருந்தாலும் சரி, ஏனைய கூட்டங்களாக இருந்தாலும் சரி, சில அரசியல் தலைவர்கள் தங்கள் சுயநிலவை இழந்து, அதாவது தாங்கள் எங்கே பேசுகின்றோம் என்ற நிலவை இழந்து மக்கள் மத்தியிலே தூசண வார்த்தைகளை பேசுகின்றது ஒரு தமிழினத்துக்கு இழுக்காயிருக்கின்றது. யாழ்ப்பாண மன்னது படித்தவர்கள், பண்பானவர்கள், நாகரிகமான மக்கள் வாழ்கின்ற அந்த இடத்திலிருந்து நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு அவ்வாறான வார்த்தைகளை பேச முடியாது என்றல்ல, நாங்கள் நேற்றைய தினம் கூட எனக்கு ஒரு கோபம் வந்து விட்டது, ஒரு சிறிய வார்த்தையை பேசிவிட்டேன். ஒரு பாடசாலை அதிபர் என்னிடம் கோல் பண்ணி கேட்டார், ரஜிவன் நீங்கள் அப்படியான ஒரு ஆள் இல்லையே, நீங்க நாகரிகமானால் பண்பானால் அப்படி கதைக்காதீங்க, மனநிறுத்தமா இருக்கேன் சொல்லி என்று. அந்த சிறிய வார்த்தைக்கே மக்கள் இப்படி கவலைப்படுகின்றார்கள் சொன்னால், நாங்கள் பொது இடங்களிலே, பாராளுமன்றங்களிலே அல்லது வேறு இடங்களிலே வந்து நாங்கள் அவமதித்து பேசுகின்ற பொழுது, தூஷணங்களை பேசுகின்ற பொழுது, எங்களை பின்பற்றுகின்ற மாணவராக இருந்தாலும் சரி, எதிர்கால சந்ததியாக இருந்தாலும் சரி, அவர்கள் எவ்வாறான கண்ணோட்டங்களை எங்கள் மீது வைத்திருக்கிறார்கள் என்பதை நான் இந்த இடத்திலே ஒரு கேள்வியாக கேட்டு வைக்கிறேன். அதே போன்று அதே போன்றுதான் இந்த யாழ்ப்பாணத்தை அல்லது வடக்கை பிரித்துப்படுத்துகின்றவர்கள் படித்தவர்கள் பண்பானவர்கள் என்பதை நான் இந்த இடத்திலே உறுதி கூறிக்கொண்டு, தற்போதைய சூழ்நிலை எடுத்து பார்த்தால் ஊடகங்களிலே நாங்கள் எதை கதைத்தால் எங்களுடைய பேர் முன்னுக்கு வரும் என்ற நிலைப்பாட்டிலே தான் காணப்படுகின்றது. நல்ல விடயங்களை கதைக்கின்ற பொழுது அது ஊடகங்களுக்கு வராமல் இருக்கின்றதை போன்று, தூஷணங்களை கதைக்கின்ற போது அது ஊடகங்களை தலைப்புச் செய்தியாக வருகின்றது. காரணம் அதிலே உழைப்பு இருக்கின்றது, அதிலே ஒரு படவளப்பு இருக்கிறது, அதிலே ஒரு கிளுகிழப்பு இருக்கிறது. அப்படியான செய்திகளை நாங்கள் வழங்காமல் மக்களுக்கு ஒரு ஆரோக்கியமான பண்பான செய்திகளை வழங்குகின்றவர்களாக, நல்ல தலைவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பு வழங்கிய உங்களுக்கு நன்றி கூறி பதிவிட்டுக் கொள்கின்றேன்.